நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
என்ன, நம்ம விண்வெளி பற்றி பேச போகிறோம். ரொம்ப நாளைக்கு பிறகு விண்வெளியை பற்றி பேசுகிறோம்னு நினைக்கிறேன்,
இல்லையா? ஆமாம் ரைசல், விண்வெளி தொடர்பான செய்திகள் நீண்ட நாட்களாக வரவில்லை, ஆனால் இப்போது அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த செய்திகளை நேயர்களுக்கு எடுத்து வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி.
இப்போ 10 நிமிட விண்வெளி பயணத்திற்கு $28 மில்லியன் செலவு பண்ணி ஒருத்தர் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கிறார் இல்லையா? இந்த செய்தி இப்போ ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுது, இதன் பின்னணி என்னன்னு சொல்லுங்களேன் சத்யநாதன்.
ஆமாம் ரைசல், 10 நிமிட நேரம் மட்டுமே நீடிக்கும் விண்வெளி பயணம் ஒன்றுக்கு $28 மில்லியன் தர ஒருவர் முன்வந்திருக்கிறார். அமெரிக்காவில் ஆன்லைன் என்ற இணைய வழியான ஆக்ஷன் ஏலம் விடப்பட்ட போது இதுவரை பெயர் அறிவிக்கப்படாத ஒரு நபர் ப்ளூ ஒரிஜின் விண்கலத்தில் விண்வெளிக்கு பயணிப்பதற்காக இந்த தொகையை தர ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த ஏலம் கடந்த 1 மாதமாக இணைய வழியாக நடைபெற்றது. அதுவரை உச்சபட்சமாக இருந்த $5 மில்லியன் எட்டியிருந்தது. ஆனால் கடைசி நாளான சனிக்கிழமையன்று ஏலம் ஆரம்பிக்கப்பட்டதாவது 6வது நிமிடத்தில் ஏலத்தொகை 28 மில்லியனை எட்டியதோடு ஏலம் முடிவுக்கு வந்தது. 150 நாடுகளிலிருந்து 7,600 பேர் இந்த ஏலத்தில் கலந்து கொண்டார்கள். ரீசல்
5,100,000, Sean, now 5,200,000. We really appreciate it. We have 28 million in the front. Sold $28 million to number 107.
இந்த விண்வெளி பயணம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. விண்கலத்தில் மொத்தம் 4 பேர் பயணிக்க உள்ளார்கள் ரைசல்.
சத்யநாதன், இப்போ விண்வெளிக்கு செல்ல போகிற இந்த விண்கலம் இருக்கு இல்லையா, முன்பு மனிதர்களை எல்லாம் விண்வெளிக்கு கொண்டு செல்ல கலங்கள் அல்லது ராக்கெட்லாம் இருந்தது தானே, அந்த ஏவுகணைகளிலிருந்து இப்போ விண்வெளிக்கு செல்ல இந்த கலம் வந்து எப்படி மாறுபடுது, வேறுபடுது?
இது ஃபர்ஸ்ட் கொமர்ஷியல் ஃப்ளை டு ஸ்பேஸ், வர்த்தக அடிப்படையில் அமையும் முதலாவது விண்வெளி பயணம் என்பதால் இது வேறுபடுகிறது ரைசல். அமேசான் நிறுவனத்தின் ஸ்தாபகரும் தற்போதைய CEOவும் கோடீஸ்வரர்களுள் ஒருவருமான ஜெஃப் பெசோஸால் நிறுவப்பட்ட ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஸ்பேஸ் ஃப்ளைட் சர்வீசஸ் நிறுவனம் தான் ப்ளூ ஒரிஜின் என்ற நிறுவனம். இந்த நிறுவனம் VTVL, வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் வெர்டிக்கல் லேண்டிங் என்ற அடிப்படையில், அதாவது செங்குத்தாக மேலே சென்று செங்குத்தாக பூமிக்கு வந்தடையக்கூடிய ராக்கெட் பவர்டு ஏவுகணைகளின் உதவியுடன் கேப்சூல்ஸ் என்ற கலங்களை சப் ஹோபிட்டல் அல்லது ஓபிட்டல் ஸ்பேஸ் என்ற விண்வெளி பரப்பிற்கு அனுப்பும் தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்தி வருகிறது. இதற்கு பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் அல்லது பூஸ்டர்கள் ரீயூசபிள் என்ற வகையில் விமானங்களைப் போல மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவையாகும். இதற்கு முன்னர் மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டு சென்ற ஏவுகணைகள் மீண்டும் பயன்படுத்த முடியாதவை. மற்ற வேறுபாடு என்ன என்று பார்க்கிற போது, இதில் பயணிப்பவர்கள் சாதாரண பொதுமக்கள் என்பதும் பயிற்சி பெற்ற விண்வெளி வீரர்கள் அல்ல என்பதுமாகும். இந்த விண்கலம் செல்லும் ஆபிட்டல் அல்லது சப் ஆபிட்டல் பகுதி என்பது புவியீர்ப்பு விசை முடிவடைந்து புவியீர்ப்பு விசையற்ற விண்வெளி பரப்பு ஆரம்பமாகும் எல்லைப்பகுதியாகும் ரைசல்.
சத்யநாதன், இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ இதில் விண்கலத்தில் வந்து பயணம் செய்ய போகின்றவர்கள் விண்வெளியில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு செல்ல முடியுங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து இந்த விண்கலமும் பூஸ்டர் என்ற ஏவுகணையும் எங்கே வந்து தரையிறங்க போகின்றன, அதையும் சொல்லுங்களேன்.
July 20ஆம் தேதி டெக்சாஸ் தளத்திலிருந்து புறப்படும் இந்த கலத்துக்கு நியூ ஷெப்பர்ட் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. முதன் முதலில் விண்வெளிக்கு சென்ற அமெரிக்கரான அலன் ஷெப்பர்டை நினைவு கூறும் விதமாக பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணை அல்லது பூஸ்டர் இதற்கு முன் 15 தடவைகள் சப் ஆபிட்டல் பகுதிக்கு சென்றிருக்கிறது ரைசல். பயணிகளுடன் செல்வது இதுதான் முதல் தடவை. இந்த பூஸ்டர் ஏவுகணை மிக நம்பகமானது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதோடு, இந்த ஏவுகணையில் ஏதும் கோளாறு ஏற்பட்டால் உடனடியாக இதன் கேப்சூல் என்ற பயணிகள் அமர்ந்திருக்கும் பகுதி கழன்று விடுபட்டு பேராசூட்டின் உதவியுடன் பூமிக்கு வந்து சேரும். 60 அடி நீளமான இந்த ஏவுகணையின் தலைப்பக்கமாக உச்சியில் 6 பேர் அமர்ந்து பயணிக்கக்கூடிய கேப்சூல் என்ற கலம் இணைக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து 76 கிலோமீட்டர் உயரம் செங்குத்தாக மேலே சென்ற பின்பு ஏவுகணை கலத்திலிருந்து பிரிந்து செங்குத்தாக பூமிக்கு வந்து சேரும். ஆனால் ஏற்கனவே பெற்றிருந்த விசையின் உதவியுடன் கேப்சூல் என்ற கலம் மேலும் 30 கிலோமீட்டர் மேலே செல்லும். அதாவது பூமியிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் உயரம் செல்லும். தொடர்ந்து பக்கவாட்டாக பயணித்து அதன் பின்பு அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள பேராசூட்டின் உதவியுடன் வெஸ்ட் டெக்சாஸ் பாலைவன பகுதிக்கு வந்து தரையிறங்கும். சாதாரண பயணிகள் விமானங்கள் சுமார் 8 to 11 kilometers உயரம் பறக்கக்கூடியவை. ஆனால் இந்த கேப்சூல்ஸ் பூமியிலிருந்து 100 kilometers உயரம் செல்லும். பூமியிலிருந்து 100 kilometers உயரம் செல்லும்போது அங்கு கிராவிட்டி என்ற புவி ஈர்ப்பு சக்தி இருக்காது. இதை மைக்ரோ கிராவிட்டி என்று சொல்வார்கள். இந்த மைக்ரோ கிராவிட்டி என்ற சூழலை இந்த கலத்தில் பயணிக்கும் பயணிகள் உணர்வார்கள், அனுபவிப்பார்கள். அத்தோடு இந்த கலத்தில் இருக்கும் 6 பெரிய ஜன்னல்களின் வழியாக பூமியை இவர்கள் பார்ப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ரைசல் அங்கிருந்து பார்க்கும்போது பூமி நீல நிறமும் வெள்ளை நிறமும் கலந்த ஒரு மார்பிள் உருண்டையை போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கலத்தில் மொத்தம் 4 பேர் பயணிக்க இருக்கிறார்கள். அமேசான் நிறுவனத்தினதும் மற்றும் ப்ளூ ஒரிஜின் நிறுவனத்தினதும் அதிபரான ஜெஃப் பெசோஸ் மற்றும் அவரது சகோதரர் மார்க் பெசோஸ். அத்தோடு 2 நபர்கள், ஒருவர் $28 million செலுத்தி ஏலத்தில் தனது இருக்கையை பதிவு செய்துள்ள நபர் மற்றும் பெயர் அறிவிக்கப்படாத மற்றொரு நபர் என்று 4 பேர் இந்த பயணத்தில் இணைகிறார்கள். ஏலமிடப்பட்டு பெறப்பட்ட $28 million ப்ளூ ஒரிஜின் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பிற்கு வழங்கப்படும். எதிர்கால சந்ததியின் கிளப் ஃபார் த ஃபியூச்சர் என்ற திட்டத்தின் கீழ் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இது பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரைசல்,
அடுத்து சத்யநாதன், ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எப்படின்னா, இப்போ எல்லாம் நாம் வந்து விமானங்களை பயன்படுத்தி உல்லாச பயணம் போகிறோம் இல்லையா? உல்லாச பயணம் போக முடியாது, இப்போ எல்லாம் உடங்கி இருக்கிறோங்கிறது இருக்கட்டும். சரி, ஒருவேளை அப்படி விமானங்களை பயன்படுத்தி தானே உல்லாச பயணம் எல்லாம் போயிட்டுருக்குறோம். இப்போ இது மாதிரி விண்வெளிக்கு பயணம் செய்து திரும்புகின்ற காலகட்டம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
ஆமாம் ரைசல், எதிர்காலத்தில் வர்த்தக அடிப்படையில் பயணிகளை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் திட்டத்தின் முன்னோடி திட்டமாக இது அமைகிறது. ஆனால் விண்வெளிக்கு சென்று வர எதிர்காலத்தில் ஒருவருக்கு என்ன செலவாகும் என்பது இதுவரை அறிவிக்கப்படவில்லை. $ மில்லியன் இருக்கக்கூடும் என்ற ஊகங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள அமேசான் நிறுவனர் பெசோஸ் தனது நிறுவனம் ப்ளூ ஒரிஜினின் செயல்பாட்டிற்காக வருடாந்தம் $1 billion செலவிட்டு வருவதாகவும், எதிர்காலத்தில் பலரை ஏற்றுச் செல்லக்கூடிய கலங்களையும் பெரிய சக்திமிக்க ஏவுகணை பூஸ்டர்களையும் வடிவமைத்து வர்த்தக அடிப்படையில் செய்மதிகளை விண்வெளிக்கு அனுப்பவும் பயணிகளை ஆர்பிட்டல் பகுதிக்கும் அதற்கு மேலேயும் அழைத்துச் செல்வதுமே நீண்டகால திட்டம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதில் பயணம் செய்வதற்கு அஸ்ட்ரோநாட்ஸ் என்ற பயிற்சி பெற்ற விண்வெளி வீரர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்றும், சிவிலியன்ஸ் என்ற சாதாரண பொதுமக்களுக்கான அரசாங்க தலையீடு மற்றும் பங்களிப்பு இல்லாத செயல்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரைசல், வர்ஜின் நிறுவனத்தின் ரிச்சர்ட் பிரான்சன் மற்றும் டெஸ்லா நிறுவனத்தின் ஏலன் மாஸ்க் போன்றோர் இதே போன்ற திட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வர்ஜின் நிறுவனம் தனது நிறுவனத்தின் விமானிகள் மற்றும் பொறியியலாளர்கள் அடங்கிய குழுவினரை விண்வெளிக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது. பொதுமக்களில் யாரையும் அழைத்துச் சென்றதில்லை. அதே போல அமெரிக்க மற்றும் ரஷ்ய அரசுகள் விண்வெளிக்கு நபர்களை அழைத்துச் சென்றிருக்கின்றன. ஆனால் அந்த பயணங்கள் யாவும் அரசாங்க திட்டங்களின் அடிப்படையில் அமைந்தவை மட்டுமல்ல, அவற்றை இயக்கியது பயிற்சி பெற்ற விண்வெளி வீரர்கள். ப்ளூ ஒரிஜினின் இந்த விண்வெளி பயணம் பற்றி அறிவித்தல் வந்த பின்பு வர்ஜின் நிறுவனத்தின் நிறுவனர் பிரான்சன் அதற்கு முன்னதாக July 4 விண்வெளி பயணம் செல்லப்போவதாக சில தகவல்கள் கசிந்திருக்கின்றன. ஆனால் இது உறுதி செய்யப்படவில்லை. ரைசல், எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளி வீரர்களை நாசாவின் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ற சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது. வர்த்தக அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பொதுமக்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லும் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அது அறிவித்திருக்கிறது. எப்படி இருந்தபோதும் தனது நிறுவனத்தின் ஏவுகணை மற்றும் விண்கலத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டு அதில் பயணம் செய்த நிறுவனர் என்ற வகையில் ஜெஃப் பெசோஸின் பெயர் வரலாற்றில் பதிவாகும். நீங்கள் விண்வெளியிலிருந்து பூமியை பார்க்கும்போது உங்களுக்குள் ஒரு ஏற்படும் மாறுபாட்டை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கும் இந்த பூமிக்குமான மனிதாபிமான உறவு மேம்படும். இது ஒரே பூமி, இட் இஸ் ஒன் ஏர்த் என்று அவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த களத்தில் நான் பயணிக்க வேண்டும், இது எனது வாழ்நாள் கனவு, இது எனது பெரிய சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரைசல்,
மிக நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.